ஸ்ரீ மகாபக்த விஜயம் 4வது அத்தியாயம் துக்காராம் சுவாமிகள் சிஞ்சவட்டி பிராமணன் பொறாமையை தீர்த்தது. இவ்வாறாக துக்காராம் சுவாமிகளது மனைவியார் சாட்சாத் ருக்மிணி சமேதே ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கொடுத்துள்ள சம்பத்தை பெற்றுக்கொண்டு இல்லம் சேர்ந்ததும் துக்காராம் சுவாமிகள் மனைவியை நோக்கி, ஏ மாதே, நீ பகவானிடம் வேண்டிய சம்பத்துக்கள் பெற்று வந்துவிட்டாய். இனி ஒன்றும் குறைவே இல்லை. போ போ பைத்தியக்காரி, உன்னைப் போல மகா பைத்தியம் உலகில் இவரும் இல்லை. பொன்னும் பொருளும் எவ்வளவு நிச்சயம்! நீ உன் வீட்டில் உள்ள சகல பண்டு பதார்த்தங்களையும் ஏழை பரதேசிகளுக்கு கொடுத்தது எதன் பொருட்டு? கொஞ்சமேனும் ஞானமில்லையே. உன் மடமைக்கு என் சொல்லுவேன்? நித்தியமாகிய பரம பிரயோஜனம் நமக்கு அவசியமாயிருக்க, அதை அடியோடு விட்டு கேவலம் ஆற்றுப்பெருக்கொத்த செல்வமாகிய அனித்திய பொருளுக்கா நாம் இச்சை கொள்வது? பகவத் பக்தி என்பது இல்லாமல், மோட்ச சாம்ராஜ்யம் என்பதை கொள்ளாமல் வீணாக காலம் கடத்தினையே இந்த கேவலமான திரவியத்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய பிறப்பு இறப்பில்லா பெருவாழ்வாகிய வைகுண்ட பதவி இல்லாமல் போய்விட்டதே. வயலில் விளைந்துள்ள நெற்பயிரானது சரிவரப் பழுத்து காய்வதற்கு முன் அறுவடை செய்யின் தானியம் குறைந்தே கிடைக்கும் அல்லவா? அதுபோலவும் பாலை பாலாகவே சாப்பிட்டு விட்டால் நெய் எவ்வாறு பெற முடியும்? ஆதவன் ஜோதியை விட்டொழித்து இருட்டை இருப்பிடமாக கொண்டவன் போல சுத்த வைணவ சாயுஜ்ய பதவியை பெறாது. அனர்த்த ஆஸ்பதமாயுள்ள கேவலம் அற்பப்பொருளை ஆசிரியத்தாய். உன் அஜ்ஞானம் இன்னும் உன்னை விட்டு போகவில்லையே. யான் எவ்வாறு உன்னை வைத்துக் கொண்டு காலம் கடத்துவது? பேதையில் பேதை பெரும் பேதமையாயினை என்று வருத்தமுற்றனர். இது கேட்ட மனைவியார் மமகார கிரந்தி ஒழிந்து வைராக்கியத்தை மேற்கொண்டு ஸ்ரீ பிராட்டியார் தனக்கு கொடுத்துள்ளதான வஸ்திர ஆபரணாதிகள் எல்லாம் சாமானியர்களுக்கு தானம் செய்துவிட்டு மனசை நிர்மலமாகச் செய்து ஸ்ரீ பாண்டுரங்கரை போற்றி துதி செய்து வந்திருந்தனர். இவ்வாறாக இருக்கிற போது துக்காராம் சுவாமிகளார் பிரபாவம் மிகவும் வியாபகமாகி வந்தது. எங்கனும் அவரது கீர்த்தியே பிரசித்தமாயிற்று. இவ்வாறாய போது துக்காராம் சுவாமிகளோடு ருக்மிணி சமேதரான பரமாத்மா சமத்துவமாக வீற்றிருந்து போஜனம் செய்வது என்ன யோக்கியம் என்று சில பிராமணர்கள் தங்கள் கோஷ்டிகளுள் பேசியவர்களாயினர். இவ்விஷயங்களை சிஞ்சவட்டி கிராமவாசியானவரும் விக்னேஸ்வர பூஜை செய்யும் அர்ச்சகருமான குருக்கள் ஐயர் ஒருவர் மிகவும் பொறாமை கொண்டவராய், யானோ கணபதியை தினம் தவறாது அர்ச்சித்துக் கொண்டே வருகிற பிராமணனும் வேதாந்த சாஸ்திரம் நன்கு கற்றுணர்ந்தவனும் மற்றும் எல்லா சாஸ்திர ஆராய்ச்சிகளிலும் சிறந்தவனும் அநேகவித மந்திரங்களும் தெரிந்து சித்தி பெற்றவனாயும் இருக்கிறேன். ஸ்ரீ கணேசமூர்த்தியாரை பலவிதங்களாக உபசார பூஜனைகள் செய்து வந்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவும் என்னிடமாக குடிகொண்டிருக்கிற போது இந்த கணேசன் எனக்கு இதுவரையிலும் யாதொரு சேவையும் தராது உள்ளான். இந்த துக்காராம் சுவாமியோ கேவலமான சூத்ர ஜாத்தியான். வேத ஆகம சாஸ்திரம் என்பதை சொப்பனத்திலும் கண்டறியாதவன். இவ்வளவு சாமானியனாயிருந்தும் ஸ்ரீ பாண்டரங்கனை சரிப்படுத்திக் கொண்டவனாய் அந்த பரமாத்மனோடும் சரியாயிருந்து பந்தி போஜனம் செய்வதானால் அதை எவ்வாறு நான் நம்புவது? ஆனாலும் அவனை நாம் இங்கே வரவழைத்து பரீட்சை செய்து பார்ப்போம் என்று எண்ணி இருக்கும் போது துக்காராம் சுவாமிகளார், இப்பார்ப்பனன் எண்ணம் அறிந்தவராய் தாமாகவே சிஞ்சவட்டி கிராமத்துக்கு வந்து அப்பிராமணன் வீட்டை அடைந்து அவனைக் கண்டு வந்தனம் செய்தார். இந்த கணேச பூஜா பட்டரும் சந்தோஷித்து, ஏ துக்காராம், யான் உம்மை பார்க்க வேணுமாய் எதிர்பார்த்திருக்கும் போது நீரே நேராக வந்து விட்டீர். ஆனாலும் பகவான் உம்மை இங்கு அனுப்பி வைத்ததாகவே நினைக்கிறேன். இப்படி தான் இங்கு வந்ததை பற்றி யான் மிகவும் சந்தோஷித்தேன் என்று சொல்லி க்ஷேம சமாச்சாரங்களைப் பற்றி சாங்கோபாங்கமாக விசாரித்து அறிந்தவராய் மத்தியான காலம் வந்தவுடன் அவ்வேதியரானவர் தான் போஜனம் செய்யும் ஸ்தானத்திலே துக்காராம் சுவாமிகளுக்கு ஓர் இலை போடச் செய்து அதில் அன்னம் கறி முதலியவைகளை பரிமாறச் செய்ய, அச்சமயம் துக்காராம் சுவாமி, ஏ அந்தனரே, எனக்கு இட்ட இலை பக்கத்திலே இன்னும் ஓர் இலை போடல் வேண்டும். ஏனெனில் யான் போஜனம் செய்யும் போது ஸ்ரீ பாண்டுரங்கரும் புஜிக்க வருவார் அதற்காகவே என்றனர். உமது இலைப்பக்கத்திலும் இன்னும் ஓர் இலை ஓட வேண்டும். ஏனெனில் உம்மால் பூஜிக்கப்பட்ட விநாயகரை வரச் செய்து புசிக்கச் செய்ய வேண்டும் என்றார். அது கேட்ட அந்தனர் அதி ஆச்சரியமுற்றவராய் பூஜா அறையில் பிரவேசித்து விநாயகமூர்த்தியாரை அநேக மந்திரார்ச்சனைகளால் ஸ்தோத்திரம் செய்து புசிப்பிற்கு வரவேணும் என்று மிகவும் தாழ்மையாய் பிரார்த்தித்தும் விக்னேஸ்வரர் வராமையாலே அவ்வர்ச்சகர் மிகவும் லஜ்ஜையடைந்து, யான் சாஸ்திரங்களை வெகுவாய் நம்பி பூஜித்து துதி செய்து வந்தும் தெய்வம் எனக்கு காட்சி தர வரவில்லை. இது நிற்க யானை அரசன் எச்சாத்திரங்கற்றவன், என்ன ருத்ராதிகள் செய்தனன், முடிவில் பகவானை நேராக சேவிக்கப் பெற்றான். வலக்கரம் இடக்கரம் இவ்விரண்டிற்கும் வித்தியாசமறியாத சாமானிய யாதவ பெண்களார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை எவ்வாறு சேவை செய்தனர்? பிரம்மேந்திராதியர்க்கும் அரிதாகிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்ம தரிசனம் யாதவர்களுக்கு எவ்வாறு கிடைத்தது? ஆகவே பகவான் பக்தியில் கட்டுப்படுவது போல தானம் தவம் யஜ்யம் இவைகளுக்கு கூட சேவை தாரான் என்று தனக்குத்தானே நினைத்தவராய் துக்காராம் சுவாமிகளது சமீபத்திலே வந்து, ஏ பாகவதோத்தமரே, சகல ரூபந்தாங்கியுள்ள ஆண்டவன் எவ்வாறு நம்மோடு வந்திருந்து போஜனம் செய்வார்? நாம் ஆராதனை புரிந்தும் பிரசாத மகா நிவேதனத்தை கண்ணால் பார்த்து பின்னர் பக்தர்கள் நாவினின் ருசிகரத்தை அறிவர் என்று சாஸ்திரம் சாதிக்கின்றது என்பதை துக்காராம் சுவாமி கேட்டு, ஏ பிராமணரே, உமது உபாசனாமூர்த்தமான கணபதியாரை நீவிர் அழைக்குங்கால் கடலில் விழுந்த ஓர் பக்தனை காத்தருளச் சென்றார். இப்போது ஓர் நிமிஷத்தில் வந்து சேர்வார். ஆதலினாலே நீர் இப்போது போய் அந்த விநாயகமூர்த்தியாரை அழைத்து வரும் ஐயா என்று கூறினார். இவ்வறிய விஷயங்களை நுகர்ந்த அவ்வேதியர் மிகவும் வியப்புற்றவராய் பூஜா அறையில் சென்று பார்க்கும்போது ஆசையோடும் ஸ்நானம் செய்தவனைப் போன்று கணபதியார் தம் தேகமும் வஸ்திரமும் ஜலத்தால் நனையப் பெற்றிருக்கக் கண்டு அவ்வஸ்திரத்தை பிழிந்து அந்த ஜலத்தை வாயிலிட அது உப்பு நீராயிருக்கக் கண்டு உடனே வஸ்திரம் களைந்து வேறு உலர்ந்த வஸ்திரம் தரித்து துக்காராம் சுவாமிகள் சமீபம் வந்து, தாம் கூறியன யாவும் உண்மையாகவே இருந்ததே. தூரத்தில் நிகழ்ந்த விஷயங்களை நீவீர் உணர்ந்தது எவ்வாறோ அதை எனக்கு அறிவிப்பாய் என்று வேதியர் விளம்ப, துக்காராம் சுவாமிகள், நீதியில் சிறந்த தங்கள் போன்ற சாதுஜனர்களது ஆசி பெற்று பலத்தினாலே என் மனதிற்கு இயல்பாக தோற்றியதை கூறினேன் என்று தெரிவித்தார். அது கேட்டு அங்குள்ள அங்கன கூட்டங்கள் யாவரும் மகா ஆச்சரியமுற்றவர்களாய் இத்தாசர்க்கு ஸ்ரீ பாண்டுரங்கன் நேரே பிரசன்னமாய்விட்டமையினாலே சர்வதேவாம்சர்களும் இத்தகையாளர்க்கு எளிதாக தோற்றப்படுவார்கள். அன்றியும் கற்பகத்தை சார்ந்த காகமும் அமுதமுண்ணும் என்பது போலவே ஆசிரித்த கற்பக விரட்சமாகவே பாண்டுரங்கனை உபாசித்துள்ள இம்மகாத்மனுக்கு எதுதான் சித்திக்கப் பெறாது என அனைவரும் கோஷித்தனர். அப்போது துக்காராம் சுவாமியார் கணேச அர்ச்சகரை பார்த்து, துரிதமாக ஸ்ரீ கணபதியாரை வரவழையுங்கள் சுவாமி, ஸ்ரீ பாண்டுரங்கன் இதோ வர தயாராய் இருக்கிறார், நாம் அனைவரும் சேர்ந்து போஜனம் செய்வோம் என்று கூற, அது கேட்ட அங்குற்ற அந்தணர்கள் சாது துக்காராம் சுவாமியாரை பார்த்து, நீங்கள் ஸ்ரீ பாண்டுரங்கனை வரச் செய்வது போல கணேசரையும் தாமே வரச் செய்யுங்கள் என்றனர். அது கேட்ட துக்காராம் சுவாமிகள் உடனே ஸ்தோத்திரம் செய்ய ஸ்ரீ பாண்டுரங்கன் முதன் முதல் அவ்விடம் பிராப்தமாகினார். பின்னர் துக்காராம் கணபதியாருக்கு வலப்பக்கம் நின்று இரண்டு கைகளையும் கூப்பி, யானைமுக விநாயகா, ஸ்ரீ பண்டரிநாதர் வந்திருக்கிறார், நீயும் எம்முடன் போஜனம் செய்து போக வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டனர். அது கேட்ட பெருச்சாளி வாகனாருடன் அதன் மேல் எழுந்தருளி வந்து பாண்டுரங்கனுக்கு வந்தனம் புரிந்து இருபேருமாய் உட்கார்ந்தனர். துக்காராம் சுவாமிகள் தவிர மற்றவர் கண்களுக்கு கணபதியும் வாசுதேவனும் தோற்றப்படாமல் இருந்தனர். ஆனால் இலையில் பரிமாறிய பதார்த்தங்கள் ஒவ்வொன்றும் கண்களுக்கு தெரியப்படாதிருந்தது. மேன்மேலும் பரிமாறி வந்த பதார்த்தங்கள் கண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்தனவாக மட்டும் தெரியலாயின. பிறகு துக்காராம் சுவாமியுடனே பிராமணர் அனைவரும் சுகபோஜனம் செய்தனர். பிறகு அனைவரும் சுத்தி செய்து அமர்ந்தனர். பாண்டுரங்கரும் விநாயகமூர்த்தியும் துக்காராம் சுவாமிகளால் சந்தன தாம்பூலாதிகள் பெற்று மறைந்தனர். இதன்பின் துக்காராம் சுவாமிகள் அன்றிரவு முற்றிலும் அங்கிருந்து ஸ்ரீயப்பதி மேல் கீர்த்தனங்கள் பாடி ஆடிக்கொண்டிருந்து சிஞ்சவடி வேதியர்கள் விநாயகரை ஸ்தோத்தரித்து நமஸ்காராதிகளும் செய்து தியானம் புரிந்து தேவநகரத்திற்கு வந்து கொண்டிருந்தனர். வரும் மார்க்கத்திலே ஒரு கரும்பு தோட்டக்காரன் துக்காராம் சுவாமிகளுக்கு நமஸ்காரம் புரிந்து கரும்பு சாரளித்து உபச்சாரம் செய்து கரும்பு கட்டு ஒன்றும் கட்டி கொடுத்து இதை வீட்டிற்கு கொண்டு போய் பிள்ளையாளிகளுக்கு கொடுங்கள் என்று வணங்கி கொடுத்தனன். துக்காராம் சுவாமி அதை பெற்று தோளில் வைத்துக் கொண்டு எம்பெருமான் மீது கீர்த்தனங்கள் பாடிக்கொண்டே அவ்வூரில் உள்ள சிறு பிள்ளைகள் இவரை பார்த்து, ஒரு பையன் எனக்கு ஒரு கரும்பு தாருமே என்று கேட்க சுவாமிகள் கொடுத்தார். இதை பார்த்துக் கொண்டிருந்த மற்ற பிள்ளைகளும் கேட்க அவர்களுக்கும் கொடுத்து போயினர். இப்படி அவரிடமுள்ள கரும்பெல்லாம் சிறு பிள்ளைகளுக்கே கொடுத்துவிட்டு கடைசியாக மிகுந்த ஒரு கரும்பை கொண்டு போய் தன் மனைவியாரிடம் கொடுத்தார். இப்படி ஒவ்வொருவருக்கும் கரும்பு கொடுக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு பிள்ளையும் பார்த்து எல்லவரும் மகாதேவன் அம்சமாகவே பாவித்து, ஏ கோவிந்தா, கரும்பை பெற்றுக் கொள்ளும், ஏ ராகவா, இக்கரும்பை சாப்பிடும், ஏ வாசுதேவா, இக்கரும்பின் ருச்சியை பாரும், ஏ மாதவா, இக்கரும்பை சாப்பிடும் என்று இவ்வாறாகவே யாவற்றையும் கொடுத்து போயினர். இங்கனமாக சுவாமிகள் தெருப்பிள்ளைகளுக்கெல்லாம் கரும்பை கொடுத்து வந்ததை கண்டிருந்த அவரது மனைவியார் எஜமானனை நோக்கி, ஏ நாதா, தேவரீரிடம் எந்த புண்ணியவானோ கொடுத்த கரும்புகள் அத்தனையும் பிள்ளைகளுக்கே கொடுத்து விட்டீர்களே, நம் வீட்டு பிள்ளைகளுக்கென்று நாலு கரும்பை கொண்டு வரலாகாதா என்று கேட்டு இந்த சொத்தை கரும்பை உமது தலைமையிலே போட்டுக் கொள்ளும் என்று அவர் தலையிலே அடித்துக் கொடுத்தாள். இப்படியாக அவர் தலையிலே அடித்த கரும்பானது முறிந்து பாதி கீழே விழுந்தது. மற்ற பாதி அந்த அம்மாள் கையிலேயே இருந்தது. இது கண்ட சுவாமிகள் பரமசாந்தத்துக்கு தாயகமாய் இருந்தமையால் மனையாளை யாதும் கோபியாது புன்னகை புரிந்து கொண்டே, ஏ மாதரசியே, இன்னும் உன் புத்தி என் புத்திக்கு ஒத்துவரக் காணவில்லையே. நாமார் அப்பிள்ளைகளார் எல்லாரும் அந்த பரவாசுதேவ அம்சம் அல்லவா? இதில் உனக்கு என்ன பேதம்? இனியாயிலும் பேதபாவனையை தொலைத்து அபேதபாவனையாக எல்லாமாயிருப்பவன் அவ்விறைவனே என்று எண்ண வேண்டும். இனி நான் கொடுத்த ஓர் கரும்பை நீ பட்சபாதமின்றி பகுத்து விட்டாய், நல்லதாயிற்று. இக்கரும்பை ஒடிக்க என் தலையை காணிக்கல்லாய் நினைத்து அடித்தனே போதும், அதுவும் சந்தோஷமே. ஆகவே ஒடிந்து விழுந்த கரும்பை நான் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன், உன் கையில் உள்ள பாதியை நீ எடுத்துக்கொள் என்றார். அது கேட்ட மனைவியார் மிகவும் வியந்து, இதுவல்லவோ பரமசாந்தம் என்று சொல்வது, இவருடைய சுத்த சத்துவகுணம் இவ்வாறாயிருப்ப இதனை சிறிதும் நாம் அறியாதவரை கோபித்தோமே, அன்றியும் தலையில் கரும்பால் அடித்தோமே, இவ்விரு துஷ்டச் செய்கைக்கும் மனம் வருந்தாதிருந்த உத்தம புத்திமான் பொறுமையின் பெருமையே பெரியதோர் அருமையாம். இன்னொருவராயின் என் கதி அதோகதியாய் விட்டிருக்குமே. இத்தகைய உத்தம சத்துவகுண சீமானை யான் நாயகனாக பெற்றது எனக்கு பெரிய பாக்கியமேயாம். இத்தகையார் பிரபஞ்சானுபவத்தில் அதீதப்பட்டவராயினர். அன்றி அகங்கார கிரந்தி என்பது இவரிடம் துப்புரவாய் ஒழிந்துள்ளது. இது யாருக்கும் அரிதான விஷயம். தீபமானது வீட்டார்க்கும் திருடனுக்கும் சமநிலையில் இருப்பது போல எம்மான் சுக துக்காதிகளிலும் பொன் பானை ஓட்டினிடத்திலும் நல்லார் பொல்லாரிடத்திலும் சமத்துவம் பாராட்டி வருகிறார். இத்தகைய மகானுபாவனை யான் மிகவும் தொந்தரவுக்கு உள்ளாக்குவது மகா கொடுமையாகவே நினைத்து இனி அத்தீய செயல் கூடாது என்றே வெறுக்கிறேன் என்று தான் அதனின்றும் சாந்தமே குடிகொண்டவளாய் மோனமுற்றிருந்தனள்.